நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வாழ்த்துக்களும் தாவரங்களும் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை தருகிறார் கோவை அரசு கலைக்கல்லூரி ஓய்வு பெற்ற விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ராமலிங்கன் அவர்கள்.
வாழ்த்துக்கள் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இன்னும் சில விஷயங்கள் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, மனிதன் வந்து மனிதனை வாழ்த்துவது மட்டுமல்லாமல் மனிதர்கள் தம்மை சுற்றியுள்ள அந்த தாவரங்கள் மரங்கள் எல்லாவற்றையும் வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சில உதாரணங்களை வந்து நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து இந்த எல்லா தாவரங்களும் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவை, அவைகளுக்கு உணர்வுகள் உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதை வந்து அப்புறம் உலகத்தில் எல்லா விஞ்ஞானிகளும் வந்து அது சரியானது தான் அப்படின்னு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. முதன் முதல் அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் ஆடம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாவரங்கள் வந்து நல்ல இசைக்கு வந்து நன்கு வளர்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வாழ்த்தும் போது அதை வந்து நீங்கள் நல்லா நீங்கள் வளர்றீங்க, நல்லா பூ பூக்கிறீங்க, நல்லா காய் காய்க்கிறீங்க அப்படின்னு வாழ்த்தும் போது அவைகள் நன்கு வளர்கின்றன, அந்த வாழ்த்துக்கு உட்பட்டு அவைகள் பல விஷயங்களை நமக்கு தருகின்றன அப்படின்லாம் கண்டுபிடிச்சாரு டேவிட் ஆடம்ஸ். அப்புறம் சில சமயத்தில் வந்து நம்ம ஒரு பிளான்ட் பக்கத்தில் போயிட்டு நீ வந்து நல்லாவே இல்லை, ஏன் இப்படி நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கர்ஸ் அல்லது வந்து அந்த சாபம் மாதிரி அல்லது கடிந்து கொள்ளும் போது அதனுடைய வளர்ச்சி வந்து குறுகி விடுகிறது. இந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உலகம் பூராவும் இதை பற்றி யோசனை பண்ணி இந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்து அதை பற்றி பார்க்கும்போது, ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த வார்த்தைகள் வாழ்த்துக்கள் நம்ம மனிதர்களை மட்டுமல்லாது விலங்குகளை மட்டுமல்லாது தாவரங்களையும் பாதிக்கின்றன அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லூதர் பர்பாங்க் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார். அவர் அமெரிக்கன் நேச்சுரலிஸ்ட். அவர் வந்து 1849 வருஷத்தில் பிறந்தார், 1924 இறந்தார். லூதர் பர்பாங்க் வந்து என்ன அவருக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, நாம் வந்து இந்த சீட்லெஸ் வெரைட்டிஸ் உள்ளே வந்து கொட்டை இல்லாத பழங்கள், ஆரஞ்சு பழங்கள், அப்புறம் திராட்சை இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், அதையெல்லாம் கண்டுபிடிச்சவர் அவர் தான். அப்புறம் சப்பாத்தி களியில் முள்ளில்லாத சப்பாத்தி களி, ரோஜாவில் முள்ளில்லாத ரோஜா ஆகியவற்றை வந்து கண்டுபிடித்தவர் லூதர் பர்பாங்க். அப்புறம் கிழங்கில் வந்து மிகப்பெரிய வகை கிழங்கு அயர்லாண்டு கிழங்கு அப்படின்னு அதை சொல்லுவோம், அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சுமார் 60 வகையான பிளம்ஸ் 40 வருஷ ஆய்வுக்கு பிறகு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் 10 வகையான பெர்ரி 35 வருஷ ஆய்வுக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் பல புதிய புதிய செடி வகைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் வந்து பர்பாங்க் ரோஸ், தான்லஸ் காக்டஸ், டொமேட்டோ, அப்புறம் கார்னு, ஸ்குவாஷு, செர்ரி, அப்புறம் விதைகள் இல்லாத ஆரஞ்சு, அப்புறம் பெரிய பெரிய லில்லிஸு, பாப்பீஸு, இதெல்லாம் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ 70 விதமான புதிய வகைகளை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம சயின்ஸில் வந்து சொல்கிறோம். ஜெனட்டிக்ஸில் வந்து லூதர் பர்பாங்க் தான் புதிய புதிய வகைகள் எல்லாம் ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம கல்லூரியில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அவரை வந்து பார்க்கறதுக்கு சுவாமிஜி ஒருத்தர் போனார். பரமஹம்ச யோகானந்தா அவரை மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு 1924. போகும்போது அவருடைய வேலையாள் வந்து சொன்னார், அவர் உள்ளே பூசை பண்ணிகிட்டு இருக்காருங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் வெயிட் பண்ணால் கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறம் இவர் பூஜை முடிக்கிற மாதிரி இல்லை, சரி பரவாயில்லன்னு அவர்கிட்ட பேசலை, அவரை வந்து பார்த்துட்டாவது போகிறேன், நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்க்க போகிறாரு. பார்க்க போனால் கார்டனில் வந்து லூதர் பர்பாங்க் இருக்கார். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு செடிகிட்டையும் போய் அதை வாழ்த்தி பேசுகிறார். அப்படி வாழ்த்தும் போது அவர் ஒரு செடிகிட்ட, ஒரு கள்ளிச்செடிகிட்ட சொல்கிறாரு, ஓ கள்ளிச்செடியே, நீ வெளியே இருக்கும்போது தான், காட்டில் இருக்கும்போது தான் உனக்கு வந்து ஆபத்து ஏற்படும், பல விலங்குகள் வந்து உங்களை வந்து கழித்து சாப்பிடும், அப்போ வந்து நீங்கள் முள் உடம்பில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, இப்போ நான் வந்து உங்களை வந்து என்னுடைய கார்டனில் வந்து வளர்க்குறேன், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்கறதுனால உங்களுக்கு முள் எதற்கு, முள் இல்லாமல் நீங்கள் வந்து வளர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து பரமஹம்ச யோகானந்தா பார்க்குறாரு. நீங்கள் இப்படி சொல்லும்போது அவைகள் வந்து கேட்கின்றனவா அப்படின்னு சொல்லும்போது லூதர் பர்பாங்க் சொல்றாரு, ஆமா அந்த மாதிரி தான், இத்தனை விதமான வெரைட்டிஸ் எல்லாம் பிளம்லையும் பெர்ரியிலையும் ரோஸ்லையும் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரமஹம்ச யோகானந்தாவுக்கு அவர் சொல்றாரு, மனிதர்கள் மட்டும் நாம சொல்ற வார்த்தைகளை கேட்கிறார்கள் அல்லது விலங்குகள் வந்து கேட்கிறது அப்படிங்கிறது இல்லை, இந்த பிளான்ட்ஸும் கூட நம்முடைய சொற்களை எல்லாம் கேட்கின்றன, அதுபோல் வளர்கின்றன அல்லது குறுகுகின்றன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அக்ரிகல்ச்சுரல் கெமிஸ்ட் 1864 பிறந்தார் மிசௌரியில, அப்புறம் 1943 ஜனவரி 5ஆம் தேதி அவர் இறந்தார். அவரை வந்து கெமிக்கல் பர்பாங்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் கெமிக்கல் பர்பாங்க் அப்படின்னா, நேச்சுரலா அல்லது இயற்கையாக வந்து கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸை தன்னுடைய வாழ்த்துக்களினால அல்லது தன்னுடைய பேச்சுக்களினால அது வந்து புதிய புதிய தாவர வகைகளை கண்டறிந்த மாதிரி இவரும் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி புதிய புதிய வகைகள் எல்லாம் புதிய புதிய பொருள்களை எல்லாம் ஒரு சில தாவரங்களிலிருந்து எடுத்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து கெமிக்கல் பர்பாங்க் அப்படின்னு சொல்கிறோம். பல்வேறு விதமான வேதியியல் பொருள்களை வந்து ஒவ்வொன்று பிளான்ட்லேருந்து எடுத்திருக்கிறாரு. உதாரணமாக வந்து 300 விதமான பொருள்களை அவர் வந்து வேர்க்கடலையிலிருந்து எடுத்திருக்கிறாரு. டைஸு, சோப்பு, பாலிஷு, பால், சீஸு இதெல்லாம் வந்து அதிலிருந்து எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி 118 விதமான பொருள்களை வந்து ஸ்வீட் பொட்டாட்டோஸ்லேருந்து எடுத்திருக்காரு. அவருடைய ஆவிகள் எல்லாம் பார்த்து எடிசனு, ஃபோர்டு அவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, எங்கள் இதில் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் மறுத்துட்டார். அப்புறம் ருஷியாவில் வந்து அவங்க அவருடைய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவர் ருஷியாவுக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இவ்வளோலாம் கண்டுபிடிச்சிங்க, 300 விதமான விஷயங்களை வந்து வேர்க்கடலேருந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க, 118 விதமான பொருள்களை வந்து ஸ்வீட் பொட்டாட்டோலேருந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, சம்யமம். அதாவது பிளான்ட்ஸோட அவர் ராத்திரி நேரத்துல போய் சொல்ல வராமா. அவர் வந்து நீக்ரோ இனத்தை சார்ந்தவர். நீக்ரோக்கள் வந்து அடிமையாக இருந்தார்கள். இந்த அடிமை தலையிலிருந்து இந்த நீக்ரோக்களை வந்து நம்ம விடுவிக்க வேண்டும் என்ற ஒரே எய்ம் தான் அவருக்கு. அதனால இந்த நீக்ரோக்கள் வந்து அந்த காலத்துல வந்து பருத்தி செடி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அது பருத்தி செடி ஒரு வருஷத்துல எவ்வளவு இதை வருதோ அதை வச்சுதான் அவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. பருத்திக்கு மாறாக ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம இனத்தை வந்து நீக்ரோக்களை வந்து இந்த அடிமைத்திலிருந்து விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் யோசனை பண்ணி அப்புறம் கிரவுண்ட் நட்டு ரொம்ப நல்லா இருக்கு, வயர்க்கடன் நல்லா இருக்கு, அதில் நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, நிறைய நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி 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 ஏறக்குறைய ஒரு 5 வருஷத்தில் எல்லாருமே வந்து பருத்தியிலிருந்து வேர்க்கடலைக்கு விவசாயத்துக்கு மாறினாங்க. அப்போ வந்து அவர் என்ன செய்வாருன்னா, இந்த வேர்க்கடையிலேருந்து வெறும் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் அல்லது வந்து பவுடர் பண்ணுறதுக்கு மட்டும் அல்லது மற்ற விலங்குகளுக்கு வந்து அது சாப்பாடாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. அதனால் பண வரவு வந்து ரொம்ப கம்மியாக போச்சு. அதனால் இந்த நீக்ரோக்களை வந்து மற்ற ஊர்களிலேருந்து வந்து அவர் கேட்டாங்க, இது ரொம்ப சங்கடமாக இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணி தான் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் வந்து, சரி நான் பண்ணுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களே 300 விஷயங்களையும் 118 விஷயங்களையும் கண்டுபிடித்தது ஒரே காரணம், ராத்திரி நேரத்தில் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு போவேன், போய் இந்த பிளான்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அழுவேன், உங்களால் என்னென்ன எங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள், உங்களிலிருந்து என்னென்ன பொருள்கள் வந்து எங்களால் விளைவிக்க முடியுமோ அல்லது பிரித்து எடுக்க முடியுமோ அதையெல்லாம் அந்த ரகசியத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுவாராமா. அவரே அவருடைய பயோகிராஃபியில் சொல்லியிருக்காரு. அப்போ திடீர்னு இன்ட்யூஷன் அவருக்கு உள்ளுணர்வு வந்து தோணிச்சு, இந்த வேடக்கிழந்து இதை பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் தோணிச்சு. அந்த மாதிரி தோணின விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் லேபரேட்டரியில் பார்க்கும்போது வேதியியல் பொருட்கள் எல்லாம் வந்து அப்படி பிரித்து எடுத்து அந்த மாதிரி பால், பெயிண்ட்டு, சீஸு, அப்புறம் கூல் ட்ரிங்க் மாதிரி அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி 300 வகையான விஷயங்களை வந்து அவர் அங்கே பிரித்து எடுத்தார். இது வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சம்யமம் அப்படின்னு சொன்ன ஊடுகலத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிறது இந்திய மரபு, தத்துவ மரபு. அந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கும் ஒரு ஆத்மா இருக்குது, அதுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது, பிளான்ஸ் எல்லாத்துக்கும். நாம் வந்து நம்ம உள்ளுணர்வை அதனுடைய உள்ளுணர்வோடு கலந்து இருக்கும்போது, கலக்கச் செய்யும்போது அவைகள் தம்முடைய ரகசியங்களை எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு. இது சம்யமம் அப்படின்னு நம்ம சம்ஸ்கிருதத்தில் நம்ம சொல்லுவோம். நம்ம சித்த வைத்தியர்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து லேபரேட்டரியில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிக்கல. அவங்க வந்து என்ன செய்வாங்களாமா, ஒவ்வொரு பிளான்ட் பக்கத்துலேயும் போய் அதனோடு ஊடுகலந்து அதில் தம்முடைய ஆத்மா வந்து அதனுடைய ஆத்மாவோட அல்லது தன்னோட உள்ளுணர்வை வந்து அதனுடைய பிளான்ட்டோட உள்ளுணர்வோடு சேர்த்து அதுக்கு வந்து கேட்பாங்களாமா, உங்களால் எங்களுக்கு என்ன பயன், எங்களுக்கு இந்த நோய் எல்லாம் இருக்கிற இந்த நோய்களை தீர்க்க நீங்க வந்து எங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிளான்டே வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. சித்தர்கள் வந்து அப்படிதான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பத்திய மருந்து 14 வருஷங்களுக்கு ஒரு விதமான ஒவ்வொரு மருந்தும் 14 வருஷங்கள்ல அவங்க லேபரேட்டரியில ஆய்வு பண்ணி அப்புறம் வந்து ஒவ்வொரு குரங்குகளுக்கோ அல்லது சுண்டலிகளுக்கோ போட்டு அப்படியெல்லாம் வெளிவருது. ஆனா அவங்க சித்தர்கள் அப்படி இல்லை, உடனுக்குடனே வந்து அந்த பிளான்ட் வந்து சொல்லுது இந்த நோய்க்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ளுணர்வுல வந்து தெரிவிக்குது. அந்த உள்ளுணர்வை வச்சுக்கிட்டே அவங்க வந்து இந்த மருந்துகளை எல்லாம் சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிளான்ட்டோட ஒவ்வொரு தாவரத்தோடையும் நாம் ஊடுகலப்பு செய்து நாம் அதை வாழ்த்தி அதை வந்து கேட்கும்போது அது நம்முடைய வாழ்த்துக்கு இணங்கி நம்முடைய வந்து கேட்புக்கு இணங்கி அதனுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உண்மையான விஷயங்கள். அப்புறம் இன்னொரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்காட்லாண்டில் 1960 வருஷங்கள்லன்னு வச்சுங்களா, பீட்டர் கேடி எலியின் கேடி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. பீட்டர் கேடி வந்து ஸ்குவாட்ரன் RAF-ல ராயல் ஏர்ஃபோர்ஸில் வந்து ஸ்குவாட்ரன் லீடராக இருந்தார். ரிட்டையர் ஆன பிறகு அவங்க மனைவி எலியின் கேடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு ஹோட்டல் வச்சாங்க. அந்த ஹோட்டல் வந்து நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த பீட்டர் கேடிக்கு வந்து ஒரு யோசனை, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது, நாம் வந்து நம்மை சுற்றி வந்து பிளான்ட்ஸ் நிறையா இருக்கணும், தாவரங்கள் நிறையா இருக்கணும், மரங்கள் நிறையா இருக்கணும், அவைகள் வந்து பூத்து குலுங்கணும், காய் காய்க்கணும், பழங்கள் தரணும், இந்த மாதிரி தானியங்கள் வந்து நிறைய விளையணும் அப்படிங்கிற எல்லாம் மாதிரியெல்லாம் இயற்கையோடு இணைந்து ஒரு வாழ்வு நடத்தணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் எலியின் கேடிக்கு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்லாம் விற்றுட்டு ஃபின்டான் அப்படின்னு ஸ்காட்லாண்டில் நார்த்து வட மூலையில் கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீஷோர் கடற்கரை மணல் காடு ஒன்று இருந்தது. அந்த மணல் காடுக்கு பேர் ஃபின்டான் அப்படின்னு. அங்கே போய் இவங்க அந்த மணல் காடில் வந்து பக்கத்தில் வந்து கடல் அப்புறம் மணல் காடு, அங்கே வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு அங்கே கொஞ்சம் நிலத்தை வாங்கிட்டு அங்கே போனாங்க. எல்லாரும் சிரித்தாங்க, போய் இந்த உப்பு காட்டில் வந்து இவங்க எப்படி விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சிரித்தாங்க. இவங்க அதை பற்றி கவலைப்படாமல் அங்கே போய் சேர்ந்தாங்களாமா. அங்கே போனால் அங்கே ஒரே துடைப்ப குச்சி அந்த பிளான்ட்டும் தாவரமும் லெட்டியூஸு ரேடிஷ் இந்த மூணு தான் அந்த இடத்துல வளருது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த துடைப்ப குச்சி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் அகற்றிட்டு அந்த கோரை புல் அதெல்லாம் பக்கத்தில் இருந்தது அதெல்லாம் அகற்றிட்டு அவங்க லெட்டியூஸையும் ரேடிஷையும் முதல் வருஷம் போட்டாங்க. அங்கே அது கொஞ்சம் கொஞ்சமாக விளையுது. அப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து வேறு ஒன்றும் பண்ணலை, அந்த சீட்ஸ் எல்லாம் கொண்டு போய் என்னென்ன சீட்ஸ் அங்கே போட முடியுமோ அதெல்லாம் கொண்டு போய் அந்த சீட்ஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த சீட்ஸை வந்து வாழ்த்துனாங்க. நீங்கள் வந்து நல்லா வரணும், இது உப்பு காடு தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நாங்கள் வந்து இங்கே உங்களை நம்பி வந்திருக்கிறோம், இந்த மண்ணை நம்பி வந்திருக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய வந்து விளைவித்து எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு அந்த சீட்ஸை வந்து வாழ்த்துனாங்க. அதோடு மட்டுமல்லாமல் காலையிலையும் சாயந்தரம் போய் எந்த இடத்துல அவங்க விதைக்கிறாங்களோ அந்த இடத்த அந்த மண்ணை பார்த்து வணங்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வெறும் மண்ணல்ல, எங்களுக்கு உயிர் தருகின்ற பின்புலம் நீங்கள் தான், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் வந்து உங்களை நம்பி வந்திருக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய விளைபொருட்களை விளைவித்து தர வேண்டும் அப்படின்னு காலையிலும் சாயந்தரமும் ஒரு 30 ஃபேமிலி அங்கே போயிருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணாங்களாமா, அதை வாழ்த்துனாங்களாமா. அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு கடின உழைப்பினாலும் அந்த வாழ்த்துனாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 65 விதமான வெஜிடபிள்ஸ், 21 விதமான பழவகைகள் இதெல்லாம் வந்து அங்கே விளைஞ்சிருச்சு. இது ஒரே அதிசயமாக மற்றவங்களுக்கு இருந்தது. முதல் வருஷம் கொஞ்சம், 2வது வருஷம் அதிகமாச்சு, 3வது வருஷம் அதிகமாச்சு, 4வது வருஷம் 5வது வருஷத்தில் ஃபுல்லாக அந்த இடம் முழுக்க முழுக்க ஒரு வளமான ஒரு பிரதேசமாக மாறிவிட்டது. உப்பு படர்ந்திருக்கின்ற ஒரு இடம், கடற்கரை பிரதேசம், அதுக்குள்ளே வந்து எப்படி இந்த மாதிரி வந்தது அப்படின்னு உலகமே வந்து வியந்து அதை பார்த்தது. அப்புறம் 2வது வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஹனிபீஸ் எல்லாம் அந்த பக்கம் வர்றதுனால அந்த ஹனிபீஸ் எல்லாம் பார்த்து பார்த்து அவங்க ஒவ்வொரு ஹனிபீக்கும் சொல்லுவாங்களாமா, நீங்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் மகரந்த சேர்க்கை பண்ணணும், எங்களுக்கு வந்து நிறைய உதவணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதை வாழ்த்தி அதுக்கிட்டு கேட்டுக்கிட்டாங்களாமா. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய பெரிய பழமரங்கள்லாம் ஹனிபீஸ் நிறையா வந்து கூடெல்லாம் கட்டி அவங்களுக்கு இந்த தேன் நிறைய கிடைச்சது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஆக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று அந்த நிலத்தை வாழ்த்திருக்கிறார்கள். உப்பு நிலம் வந்து வளமான நிலமாக மாறுகிறது என்றால் அது ஒரு பெரிய அதிசயம்தான். அவங்க வாழ்த்துனால அதை மாத்திருக்காங்க. 2வது வந்து அவங்க வந்து ப்ரேயர்னால வாழ்த்துதனால அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பவர் அதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ல இருந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு குழுவையே அங்க அனுப்பிச்சிருக்கு. இந்த மாதிரி உப்பு காட்டுல வந்து இவ்வளவுலாம் இதாகுது அப்படின்னா, அவங்க வந்து நிறைய விளைஞ்சதுனால பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி எல்லாம் பண்ணாங்க. ஒவ்வொரு வெஜிடபிளும் ரொம்ப பெருசா இருந்ததாமா, மற்ற நாடுகள்ல இல்லாம அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்தது. அப்படிங்கறதுனால அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு குழு வந்து அங்க அனுப்பி என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வேற ஒன்றும் பண்ணல, நாங்க வந்து இருக்கிற எந்த விதமான கெமிக்கல் இந்த உரமும் நாங்க போடல, எல்லாம் இயற்கை உரம் தான். அது அந்த இலைகள் விழுந்தது வந்து அது அப்படி அப்படி அப்படியே விட்டுட்டோம். ஆனா நாங்க செஞ்ச ஒரே விஷயம், எல்லாவற்றையும் எல்லா பிளான்ட்ஸையும் பக்கத்துல போய் அதை தடவி அதற்கு வந்து எங்களுடைய அன்பை கொடுத்தோம், அவற்றை வாழ்த்தினோம், இந்த மண்ணை வாழ்த்தினோம் காலையிலும் சாயந்தரமும், இதுதான் நாங்க பண்ணணும். அதன் காரணமாக அந்த ஒரே காரணத்தினாலதான் இவ்வளவு தூரம் இதெல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன யோசனை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து நாம ஒரு செடி வளர்க்குறோம் அல்லது நம்ம காட்டில் வந்து விவசாயம் செய்கிறோம், தினமும் போய் காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் வாழ்க வளமுடன், எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களை தான் நம்பியிருக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உங்களால் முடிந்த அளவு நிறைய விஷயங்களை எங்களுக்கு தரணும் அப்படின்னு அதை கேட்டு அதை வாழ்த்தி ஒரு பிரேயர் மாதிரியே நம்ம அதை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. பழைய காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஆத்மா இருக்கிறது, ஒவ்வொன்றும் நம்மை புரிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்தோடு நீங்க வந்து ஒரு பிளான்ட் கிட்ட போனா அது வந்து நடுங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல மனதுல வந்து அன்போடு அதை வந்து தடம் கொடுத்தா அது உடம்பு சிலிர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம நம்பலாம் அல்லது நம்பாம இருக்கலாம், ஆனா ஃபேக்ட் இஸ் ஆல்வேஸ் எ ஃபேக்ட். உண்மை வந்து எப்பொழுதுமே உண்மையாகத்தான் இருக்கிறது. அதனால நம்ம நம்பணும் அல்லது நம்பாம இருக்கிறோம் அப்படிங்கறது நம்மை பொறுத்தே ஒழிய அந்த உண்மையை பொறுத்து அல்லவே அல்ல. ரெண்டாவது, இது வந்து ஃபின்ட்ஹார்ன் ஃபினோமினான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபின்ட்ஹார்ன் என்ற அந்த இடத்தில் நடந்த ஒரு அதிசயம் ஃபின்ட்ஹார்ன் ஃபினோமினான் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இப்ப வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடம் வந்து மிக வளமுள்ள இடமாக மாறி இருக்கிறது சார். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஜே கே ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்க பெரிய தத்துவவாதி, அவர் இறந்துட்டார் 94-95 வயசுல அப்படின்னு நினைக்கிறேன், அவர் இறந்துட்டாரு. அவர் வந்து ஒரு நாள் போயிட்டு இருந்தாரு, ஒரு கிராமத்துல தங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் வந்து ஒரு பெரிய மாமரத்தை வெட்டிட்டு இருந்தாங்களாமா. அப்போ இவர் சொன்னாரு, நீங்க தயவு செய்து வெட்ட வேண்டாம், ஏன் வெட்டுறீங்க அப்படிங்கும்போது, இது பல வருடங்களாக வந்து பூ பூக்கலை, காய் காய்க்கல, அதனால இது உபயோகம் இல்லை அப்படின்னு விட்டுறோம் அப்படின்னு. தயவு செய்து வெட்ட வேண்டாம், இந்த தடவை ஒரு தடவை விட்டுருங்க, இந்த தடவை அது எந்த விதமான காயும் காய்க்கலை அப்படின்னா அடுத்த தடவை நீங்க வெட்டிடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்களும் சரி அப்படின்னு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் அந்த மரத்தை போய் பக்கத்துல இருந்து அதை தடவி அதை தழுவி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது தானே அவங்க உங்களை வெட்டுறாங்க, நீ வந்து ஏன் காய்க்க கூடாது, ஏன் பூ பூக்க கூடாது, ஏன் பழமாக அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டாராமா. அந்த சீசன்ல அந்த மரம் நல்லா பூத்து நல்லா காய்த்து நல்லா பழங்களாக கொடுத்தது அப்படிங்கிறது நமக்கு அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறுன்னு சொல்றது. இப்ப இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னா நேருக்கு நேரான நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வார்த்தைகள்ல வந்து மிக அரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. நீங்க வந்து ஒருத்தனை வந்து நல்லா அவர்கிட்ட வந்து பணிவாக பேசினா அவங்க வந்து நமக்கு பணிவாக வந்து சில நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். நாம வந்து அதிகாரம் பண்ணா அதிகாரத்துக்கு அவங்க வந்து உட்பட மாட்டாங்க. அதனால வார்த்தைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய அன்பு, நம்முடைய ஆற்றல், தெய்வீக ஆற்றல் வந்து மற்ற பொருள்களுக்கு, மற்ற பிளான்ட்ஸுக்கு, மற்ற உயிரிகளுக்கு, மற்ற விலங்குகளுக்கு, மற்ற மனிதர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்ம வாழ்த்துதல் ஒன்று தான் முக்கியமான விஷயம். சரி, இந்த வாழ்த்துதல் ஒன்றுன்னா நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் வாழ்த்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எது எதை வாழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. இப்போ அதை நான் சொல்றேன், அது என்னென்ன விஷயங்களை வாழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, அது பாருங்க. வாழ்க வாழ்க எனது உடல் நலம் வாழ்க, வாழ்க வாழ்க எனது நிறைவான மனப்பாங்கு, வாழ்க வாழ்க எனது அறிவின் நிறைவு, வாழ்க வாழ்க எனது வாக்கின் இனிமை, வாழ்க வாழ்க எனது உணவும் உடைகளும், வாழ்க வாழ்க நான் கையாளும் பொருள்கள் எல்லாம், வாழ்க வாழ்க எனது தெய்வீக உறைவிடம், வாழ்க வாழ்க எனது தெய்வீக சூழல் தன்னை பற்றி. இரண்டாவது, வாழ்க வாழ்க எனது அன்பும் மகிழ்ச்சியும், வாழ்க வாழ்க எனது நற்செயல் யாவும், வாழ்க வாழ்க எனது வளர் தொழில் வாழ்க, வாழ்க வாழ்க எனது கனவுகள் யாவும், வாழ்க வாழ்க எனது லட்சியம் வாழ்க, வாழ்க வாழ்க எனது நன்னம்பிக்கைகள், வாழ்க வாழ்க எனது திறமைகள் யாவும், வாழ்க வாழ்க எனது உழைப்பும் முயற்சியும், வாழ்க வாழ்க எனது ஊக்கமும் நம்பிக்கையும், வாழ்க வாழ்க நான் கற்றவைகள் எல்லாம், வாழ்க வாழ்க நான் கற்பவைகள் யாவும், வாழ்க வாழ்க நான் பெறும் நல்ல தருணங்கள், வாழ்க வாழ்க எனது வளர்ச்சி வாழ்க, வாழ்க வாழ்க எனது உயிரின் ஆற்றல், வாழ்க வாழ்க எனது நல் உணர்வுகள், வாழ்க வாழ்க நலமான உணர்வெழுச்சிகள், வாழ்க வாழ்க எனது வாழ்க்கை பாதை, வாழ்க வாழ்க எனது நல்ல அனுபவங்கள், வாழ்க வாழ்க எனது வளமைகள் எல்லாம். இப்படி எல்லாவற்றையும் நம்மை சுற்றி நம்மை பொறுத்து இருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் வாழ்த்தும் போது அவைகளுக்கு நமது ஆற்றல் செல்கிறது, தெய்வீக ஆற்றல் அவைகளிலிருந்து நமக்கு வந்து சேர்கிறது. ஆக வாழ்த்துங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆற்றல். இதை வந்து போன தடவை சொல்லியிருக்கிறேன், வாழ்க வாழ்க எனது முன்னோர்கள் எல்லாம், வாழ்க வாழ்க எனது பெற்றோர், வாழ்க 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 எனது வாழ்க்கை துணைவி அல்லது துணைவர், வாழ்க வாழ்க எனது குழந்தைகள் யாவரும், வாழ்க வாழ்க எனது உடன் பிறந்தோர்கள், வாழ்க வாழ்க எனது நண்பர்கள் யாவரும், வாழ்க வாழ்க என் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க வாழ்க என் உற்றார் உறவினர், வாழ்க வாழ்க என்னை சுற்றி உள்ளோர் எல்லாம், வாழ்க வாழ்க எனது ஊரினர் யாவரும், வாழ்க வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி, வாழ்க வாழ்க இந்நாட்டினர் எல்லாம், வாழ்க வாழ்க இவ்வையகம், வாழ்க வாழ்க அறநெறி, வாழ்க மெய்ஞானம். இதெல்லாம் வந்து வேதாத்திரி அடிகள் சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா இந்த வாழ்க வளமுடன், வாழ்க வையம்ங்கிற வார்த்தையே நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனா இந்த 15 வருஷத்துல பார்த்தா எந்த கார்ல போனாலும், எந்த வண்டியில போனாலும், எந்த பஸ்ல போனாலும், எல்லாம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அப்படின்னு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இந்த வாழ்த்துக்கள் வந்து இந்த சமுதாயத்தை வந்து பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வாழ்க வாழ்க அன்பான வார்த்தைகள், வாழ்க வாழ்க மகிழ்வான எண்ணங்கள், வாழ்க வாழ்க சிறப்பான வழிகாட்டுதல்கள், வாழ்க வாழ்க உயிர்களின் குதூகலம், வாழ்க வாழ்க பசுமை சூழல், நம்மை சுற்றியுள்ள சூழல் எல்லாம் நாம் வாழ்த்தணும், வாழ்க வாழ்க அழகான கானகம், வாழ்க வாழ்க வண்ண மலர்கள், வாழ்க வாழ்க பாடும் பறவைகள், வாழ்க வாழ்க தென்றலின் குளுமை, வாழ்க வாழ்க இசைக்கும் வண்டுகள், வாழ்க வாழ்க வண்ணம் நிறை உயிரினங்கள், வாழ்க வாழ்க கண்ணிறைந்த காட்சிகள், வாழ்க வாழ்க கவின்மிகு கலைகள், வாழ்க வாழ்க பண்பட்ட இசை, வாழ்க வாழ்க பல்வேறு சுவைகள், வாழ்க வாழ்க கலை நிறைய படைப்புகள், வாழ்க வாழ்க தெய்வீக தலங்கள். இப்படி எல்லாத்தையும் நாம் வாழ்த்துறோம். நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் பசுமை, அப்புறம் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இன்னும் சூழலை வந்து நம்ம இன்னும் பெருசாக்கி இன்னும் இந்த உலகத்தையே வாழ்த்தணும், இந்த பிரபஞ்சத்தையே நாம் வாழ்த்த வேண்டும். வாழ்க வாழ்க விரிந்த வானம், வாழ்க வாழ்க சூரியனும் சந்திரனும், வாழ்க வாழ்க சுற்றியுள்ள கோள்கள், வாழ்க வாழ்க மினுமினுக்கும் நட்சத்திரங்கள், வாழ்க வாழ்க விடியலின் நம்பிக்கை, வாழ்க வாழ்க பகலின் சுறுசுறுப்பு, வாழ்க வாழ்க இறைவின் அமைதி, வாழ்க வாழ்க விழிப்பும் தூக்கமும், வாழ்க வாழ்க மேகமும் மழையும், வாழ்க வாழ்க காற்றும் கனலும், வாழ்க வாழ பருவங்களின் தழுவல், வாழ்க வாழ்க பூமியும் நிழலும், வாழ்க வாழ்க நதிகளும் சமவெளியும், வாழ்க வாழ்க மலைகளும் பள்ளத்தாக்குகளும், வாழ்க வாழ்க இவ்வுலகில் உயிருள்ளவை உயிரற்றவை, உருவமுள்ளவை உருவமற்றவை, வாழ்க வாழ்க ஓடைகளும் ஊற்றும் கடலும் மலைகளும் குளங்களும் ஏரிகளும், வாழ்க வாழ்க உற்றாரின் அன்பு, வாழ்க வாழ்க எனக்கு உதவும் கரங்கள், வாழ்க வாழ்க இவ்வுலகின் வளமை, வாழ்க வாழ்க தெய்வீகம் சூழ் உலகு, வாழ்க வாழ்க வளமையான பேரண்டம், வாழ்க வாழ்க உனது எல்லையற்ற அருள், வாழ்க வாழ்க இன்றைய நன்னாள். இப்படி நாம நம்முடைய வாழ்த்து இந்த பிரபஞ்சம் முழுசையும் அணைக்கணும், நம்முடைய அன்பு வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் போய் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லது. அப்புறம் என் இதயத்தில் வாழ்த்துக்களுடன் நான் இவ்வுலகத்தை நோக்குவதால் நான் செல்லுமிடமெல்லாம் அருள் வளத்தையே பார்க்கிறேன், நான் பெற்றிருக்கின்ற நல்லவைகள் எல்லாம் பல்கி பெருகட்டும், நான் பெறப்போகும் நன்மைகள் எல்லாம் செழித்து வளரட்டும் அப்படின்னு சொல்லி இனிமேல நமக்கு எந்த நல்லது வேண்டுமோ அதையெல்லாம் கூட நாம் வாழ்த்துகிறோம். இப்படி இந்த வாழ்த்துக்களினால இப்படி எல்லாம் பயன் வருமா அப்படின்னா வரும். ஏன்னா மந்திரங்கள் வந்து இந்த மாதிரி வாழ்த்துக்கள் தான். இப்ப நம்ம தமிழ்ல வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு, அது வந்து சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது சைவ பிரியர்கள் வைணவ பிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து பல விதமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது அவங்கவங்களுக்கு வேண்டியதா இருந்தா அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் எடுத்துக்கலாம். ஆனா சமஸ்கிருதத்துல ஒரு அழகான ஒரு வாழ்த்து இருக்கிறது, சர்வேஷம் ஸ்வஸ்தி பவத்து, சர்வேஷம் சாந்திர் பவத்து, சர்வேஷம் மங்களம் பவத்து, சர்வேஷம் பூர்ணம் பவத்து, லோக சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் நலமுடன் இருக்கட்டும், எல்லோரும் சுகமாக இருக்கட்டும், எல்லோரும் பூர்ணத்துவம் பெற்றவர்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் எல்லாமும் நலமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு வார்த்தா இருக்கு. அதை வந்து எல்லோருமே நாம சொல்லலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லாரிடமும் நீங்க வந்து பிளான்டா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நீங்க உயிரற்ற ஒரு டேபிளா இருந்தாலும் சரி, ஒரு பேனாவா இருந்தாலும் சரி, ஒரு ஷர்ட்டா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல வந்து ஒரு சுவரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் கூட அதற்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறதுங்கிற ஒரு எண்ணத்தோட நாம வந்து இந்த வார்த்தை நம்ம சொன்னா நமக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. சரி, இந்த வார்த்தை உண்மையிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நிறைவேறுமா அப்படின்னா திருவள்ளுவர் வந்து இதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் வந்து மேலோட்டமாக வந்து நம்ம எல்லாரும் உரையும் பார்க்கறோம், ஆனா அந்த உரைகள் எல்லாம் மேலோட்டமாகத்தான் இருக்கின்றன ஒழிய நாம கொஞ்சம் சிந்தித்து ஒரு ஆழ்ந்து பார்த்தா அதனுடைய பொருளே வந்து மாறக்கூடிய தன்மைகள் நமக்கு தெளிவும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின், நல்ல வார்த்தைகள் சொன்னா அல்லவை தேயும், மோசமானதெல்லாம் வந்து மறைஞ்சிடும், அறம் பெருகும் நல்லவைகள் எல்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தையோட சக்தி அது, சக்தி உள்ள வார்த்தை அது. சிறுமைகள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வாழ்த்துன சிறுமை நீங்கிய இன்சொல் அப்படின்னா வாழ்த்துதல் தான். அது பெருமை தரக்கூடிய ஒரு சொல். அந்த வாழ்த்துதல் மறுமைக்கும் இன்பம் தரும், இம்மைக்கும் இன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையோட சக்தி அது. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. மறந்து கூட நம்ம மோசமா ஒன்றும் சொல்லக்கூடாது, யாரையும் சாபம் விடக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. வாழ்த்து 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 அப்படிங்கிற ஒரே விஷயமே நம்ம மனசுல வந்து இருக்கணும். நம்ம வார்த்தையில வந்து அது வெளிவரணும். இன்சொல் இனிதீன்றான் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. இந்த மாதிரி ஒரு நல்ல சொற்களை அல்லது வாழ்த்துக்களை சொல்லும் போது நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன அப்படின்னு தெரியும் போது ஏன் வந்து மோசமான விஷயங்கள் கடினமான வார்த்தைகளை நாம வந்து சொல்ல வேண்டும்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஒழுக்கமுடையாருக்கு ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயால் சொல்லல். ஒரு நல்ல மனுஷன் வந்து எல்லாரையும் வாழ்த்த வேண்டும், எல்லாரோடும் இனிமையாக பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒழுக்கமுடையாருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயாசம். நீங்க வந்து ஏதாவது மோசமா சொல்லிட்டீங்கன்னா, ஒரு நல்லவர் வந்து ஒரு மோசமான விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாம வந்து அந்த சொல்லின் கண் சோர்வு அப்படிங்கறது அந்த தீய சொற்களை வந்து சொல்லவே கூடாது. என்றுமே வந்து வாழ்த்துதலை வந்து சொல்ல வேண்டும், வாழ்த்தும் வார்த்தைகளை வந்து நம்ம சொல்ல வேண்டும். அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். வாழ்த்துக்களை அன்றி பெரியவர்கள் வந்து வேற வார்த்தைகளை சொல்லவே, கடினமான வார்த்தைகளை அல்லது சாபமுடைய வார்த்தைகளை வந்து சொல்லவே மாட்டார்கள். யாகாவராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இந்த வார்த்தையே நம்ம வந்து தின்னும். நம்ம எந்த வார்த்தைகளை சொல்றோமோ, கடினமான வார்த்தைகளை சொல்றோமோ அல்லது சாபம் எடுக்கிறோமோ, அந்த வார்த்தைகளே வந்து நம்ம திங்க வேண்டியிருக்கும், திந்து ஜீரணம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த வார்த்தைகளே நமக்கு திரும்ப வந்து சேரும். அதனால எப்பொழுதுமே வந்து நம்மளிருந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லும் போது அந்த வாழ்த்துக்களே நம்மை 10 மடங்காக திரும்பி வந்து நம்மிடம் சேரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வாழ்த்துதலை வந்து நம்ம பின்பற்றக்கூடாது? காலையில் எழுந்ததும் நம்ம வந்து களத்துக்கு போறோம், விவசாய களத்துக்கு போறோம், எல்லா செடியிலையும் பார்த்து நீங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நெஞ்சார அடிவயிற்றிலிருந்து வந்து அதை வாழ்த்தணும். அப்படி வாழ்ந்த போது உண்மையிலேயே வந்து அந்த செடிகள் வந்து சிலிர்க்கும். அந்த செடிகள் வந்து நம்மை காப்பான ஒருத்தன் இருக்கிறான், நம்மை வந்து வாழ்த்துகின்ற ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற நினைப்பில அது வந்து நமக்கு 1 to 10 மடங்காக அதனுடைய பலனை தருகின்றன. இது வந்து இந்த சயின்டிபிக்காவே இருக்கு, சயின்டிபிக்காவே இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்கு, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால இன்னிலிருந்து நாம எந்த பொருளை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும், எந்த உயிரியை பார்த்தாலும் மனசுக்குள்ளேயாவது நாம் அவர்களை வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
வாழ்த்துக்கள் மூலம் உயிருள்ள தாவரங்கள் கிட்ட என்னென்ன ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத பற்றியும், இந்த உலகத்துல ஏதோ ஒரு வகையில பயன்படக்கூடிய உயிரற்ற பொருட்கள் கூட வாழ்த்துக்கள் மூலம் எப்படி மாற்றம் அடையுது அப்படிங்கறத பத்தி பல அதிசயமான தகவல்களை தந்தாங்க. கோவை அரசு கலைக்கல்லூரி ஓய்வு பெற்ற விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ராமலிங்கன் அவர்கள். நண்பர்களே, இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி எண் 0422-243-1055. பல்கலைக்கழகத்தின் இணையதளமான TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.